சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன் 35 அத்தியாயம். குருட்டு அதிர்ஷ்டம். நிலக்கள்ளியை தனது சிறு கடற்படையின் உப தளபதியாக்கிவிட்ட கடல் வேந்தனுக்கு அவள் அந்த பதவியை எத்தனை தூரம் நிர்வகிக்க முடியும் என்பதில் மட்டும் சந்தேகம் இருந்தது. மரக்கலத்தின் சூட்சமங்கள் அவளுக்கு ஓரளவே தெரியுமே தவிர, ஓர்கலங்களில் மரக்கலங்களை இயக்கவும் போரின் திருப்பத்துக்கு தகுந்தபடி மரக்கலத்தை திருப்பவும் முன்னேற செய்யவும் அவளுக்கு பயிற்சி கிடையாது என்பதை அவன் முற்றும் உணர்ந்தே இருந்தான். அப்படி போர் அனுபவம் இல்லாத ஒருத்திக்கு மற்ற மரக்கல மாலுமிகள் எத்தனை தூரம் மதிப்பு தருவார்கள், எத்தனை தூரம் அவள் சொற்படி கேட்பார்கள் என்பதும் சந்தேகமாயிருந்தது கடல்வேந்தனுக்கு. கடற்போரில் தனக்கு அடுத்தபடி கப்பலை நடத்த கிளேசியஸுக்குத்தான் அவன் பயிற்சி அளித்தானே தவிர வேறு யாருக்கும் பயிற்சி அளிக்காததால் கிளேசியஸின் இடத்தை நிலக்கள்ளி எத்தனை தூரம் நிரப்புவாள் என்றும் சந்தேகப்பட்டான். ஆனால் அந்த சந்தேகம் எதுவும் நிலக்கள்ளிக்கு இல்லை. தனக்கு அளிக்கப்பட்ட கப்பலுக்கு சென்றதும் அந்த கப்பலின் தலைவரான முதியவரை தனது அறைக்கு அழைத்தாள். அறைக்குள் மிக அலட்சியமாக நுழைந்த முதியவரின் மனவெறுப்பை உணர்ந்ததால் நிலக்கள்ளி, பெரியவரே இப்படி அமருங்கள் என்று அவர் வழக்கமாக உட்காரும் ஆசனத்தையே சுட்டி காட்டினாள். தான் அந்த அறை கட்டிலில் உட்கார்ந்தபடி முதியவர் உள்ளே நுழைந்ததும் உப தளபதிக்கு தலை வணங்கினாலும் உப தளபதி சுட்டி காட்டிய ஆசனத்தில் அமரவில்லை.
கட்டளை எதுவாயிருந்தாலும் உப தளபதி சொல்லலாம், நிறைவேற்ற சித்தமாயிருக்கிறேன்
என்று நின்று கொண்டே பதில் சொன்னார். முதலில் உங்கள் ஆசனத்தில் உட்காருங்கள், பிறகு பேசுவோம் என்றால் நிலக்கள்ளி மரியாதை துணித்த குரலில்,
அந்த ஆசனம் இப்பொழுது என்னுடையதல்ல, உப தளபதி தான் அதில் அமரலாம்
என்றார் முதியவர். நிலக்கள்ளி அவரை அன்போடு உற்று நோக்கினாள்.
பெரியவரே, சற்று முன்பு நான் எந்த கட்டளையிட்டாலும் நிறைவேற்றுவதாக நீங்கள் சொல்லவில்லையா?
ஆம் சொன்னேன்.
முதியவர் குரலில் உற்சாகம் இல்லை, கடமை உணர்ச்சி மட்டுமே இருந்தது.
அப்படியானால் ஆசனத்தில் அமருங்கள், இது என் கட்டளை என்றாள் நிலக்கள்ளி.
அதற்கு பிறகு உட்கார்ந்த முதியவரை நோக்கி,
பெரியவரே உங்கள் அளவுக்கு எனக்கு மரக்கல பயிற்சி கிடையாது. கடல்வேந்தர் ஓரளவு சொல்லிக் கொடுத்திருக்கிறாரே தவிர போர் வந்தால் இதை இயக்க என்னால் முடியாது. நான் உப தளபதி பதவியை ஏற்றதற்கு காரணம் கடல்வேந்தன் செய்யும் சைகைகள் போர்க்குறிகள் உங்களுக்கு தெரியாது என்பதுதான். சாதாரண போர் நியதிகளை ஒரு கொள்ளைக்காரர் நமக்கு வைத்துக் கொள்ள முடியாது என்பதை தாங்கள் ஒப்புக்கொள்வீர்கள்
என்று நிலக்கள்ளி சொன்னாள். மனம் திறந்து அவள் பேசிய பேச்சு அவள் அடக்கம் இரண்டு முதியவரை கொள்ளை கொள்ளவே,
தளபதி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம், நாளை முதல் நீங்கள் சைகைகளை சொல்லுங்கள், மாலுமிகளுக்கு அவற்றில் நானே பயிற்சி அளித்து விடுகிறேன்
என்று சொல்லி விடைபெற்றார். மறுநாள் முதல் முதியவரும் நிலக்கள்ளியும் சேர்ந்தே மாலுமிகளை அந்தந்த இடத்தில் சந்தித்து புது போர் முறைகளை எடுத்துரைத்தார்கள். கடல்வேந்தன் கப்பலில் இருந்து வரும் சைகைகள் எப்படி இருக்கும், அவற்றை எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்பது எல்லாம் மாலுமிகளுக்கு விளக்கப்பட்டன. மற்ற மரக்கல தலைவர்களும் முதியவர் தமது மரக்கலத்திலிருந்து காட்டிக் கொடுத்த சைகைகளை புரிந்து கொள்ளவே நிலக்கள்ளி நிம்மதி அடைந்தாள். நிம்மதி அடைந்தது நிலக்கள்ளி மட்டுமல்ல, கடல்வேந்தனும் நிம்மதி அடைந்தான். புதிய மாலுமி நிலக்கள்ளியை பின்பற்றி அவர் தளத்தில் உலாவுவதையும் நிலக்கள்ளி சொன்னதையெல்லாம் அவர் தலை வணங்கி மற்ற மாலுமிகளுக்கு உத்தரவிட்டு வந்ததையும் கவனித்த கடல்வேந்தன்,
நிலக்கள்ளிக்கு யாரையும் மயக்கும் சக்தி இருக்கிறது, நல்ல வேளை அந்த மரக்கல தலைவனுக்கு வயதாகிவிட்டது, இல்லாவிட்டால் எனக்கு போட்டியாக வந்து முளைப்பான்
என்று உள்ளூர சொல்லி சிரித்து கொண்டான். அப்படி நிம்மதி ஏற்பட்டு விட்டதால் சிறிதும் கவலையின்றி மரக்கலத்தை ஓட்டலானார். முசிறிக்கும் தொண்டிக்கும் தூரம் அதிகமில்லை என்றாலும் 2 கழித்தும் முசிறியை அடையவில்லை. கடல்வேந்தன் மரக்கலம் வேறு எந்த திசை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. முதியவர் கூட அதை கவனித்து,
உப தளபதி தலைவர் கப்பல் திசை மாறி செல்வது போல் தெரிகிறதே என்றார்.
ஆம் என்று ஒப்புக்கொண்டால் நிலக்கள்ளி.
காரணம்
என்று வினவினார் முதியவர்.
தெரியவில்லை, ஆனால் காரணம் இல்லாமல் கப்பலை செலுத்த மாட்டார் கடல்வேந்தர்,
இதை உறுதியோடு சொன்னால் நிலக்கள்ளி.
அது உண்மை
என்று முதியவரும் ஒப்புக்கொண்டார். ஆனால் இப்படி கரையிலிருந்து நீண்ட தூரம் கப்பலை செலுத்த வேண்டியதற்கு முகாந்திரம் எதுவும் இல்லை என்று திட்டமாக நம்பினார். அவர் நம்பிக்கைக்கு ஆதாரம் இருப்பதை நிலக்கள்ளி ஒப்புக்கொண்டாலும் கடல்வேந்தன் காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார் என்ற உறுதியால் அவள் ஏதும் பதில் சொல்லவில்லை. உற்ற சமயத்தில் கடல்வேந்தனிடம் இருந்தே அதற்கு பதில் கிடைக்கும் என்று நம்பினாள். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. 2 கழித்து காலையில் தனது மரக்கலத்தின் பாய்களை இறக்கி நங்கூரத்தையும் பாய்ச்சிய கடல்வேந்தன் உப தளபதியையும் மற்ற மரக்கல தலைவர்களையும்
தனது மரக்கலத்துக்கு வர உத்தரவிட்டார். நிலக்கள்ளி, முதியவர் உட்பட மற்ற மரக்கள தலைவர்களும் படகுகளை இறக்கி அவன் மரக்கலத்தை அடையவே அவர்களை தளத்திலேயே வரவேற்ற கடல்வேந்தன்,
தலைவர்களே, உபதளபதி நமது போர் செய்கைகளை உங்களுக்கு போதித்திருப்பார் என்று நம்புகின்றேன்
என்று உரையாடலை தொடங்கினார். ஆமாம் என்பதற்கு அறிகுறியாக மற்ற மரக்கள தலைவர்கள் தலையசைத்தார்கள்.
நல்லது, நாம் போரிட அவசியம் இருக்குமோ இருக்காதோ தெரியாது, ஆனால் என்னை கடற்படை தலைவனாக்கியதில் இருந்து மன்னர் போரை எதிர்பார்க்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது
என்றும் பேச்சை தொடர்ந்தார்.
அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றார் முதியவர். காரணம் என்ன முதியவரே? தங்களை போன்ற அனுபவம் மிக்க கடற்படை மாலுமிகள் இருக்கும் போது ஒரு கொள்ளைக்காரனை ஏன் தலைவனாக நியமிக்க வேண்டும் மன்னர்
என்று வினவினான் கடல்வேந்தன்.
எங்களுக்கு சாமர்த்தியம் போதாது என்று மன்னர் எண்ணியிருக்கலாம்
என்றார் முதியவர். கடல்வேந்தன் அவரை உற்று நோக்கி,
காரணம் அதுவாயிருக்க முடியாது என்றார்.
வேறு என்னவாயிருக்கும்
என்று முதியவர் கேட்டார்.
அவர் எதிர்பார்க்கும் போரை சம்பிரதாய முறையில் வெற்றி கொள்ள முடியாது என்று நினைத்திருக்க வேண்டும் மன்னர். ஆகையால் வேறு முறைகளை கையாளும் கொள்ளைக்காரன் தான் நிலைமையை சமாளிக்க முடியும் என்று எண்ணியிருக்க கூடும்
என்று கடல்வேந்தன் மேற்கொண்டு விவாதத்தை வளர்த்தாமல்,
நாம் இப்பொழுது முசிறியையும் தாண்டி வடமேற்கில் இருக்கிறோம்
என்று நிலைமையை எடுத்து சொன்னார்.
ஆம்
என்றார் முதியவர்.
ஆகவே முசிறியை மேற்கு திசையிலிருந்து நாடி வரும் மரக்கலம் எதுவானாலும் நம்மை தாண்டித்தான் போக வேண்டும்
என்று கடல்வேந்தன் நிலக்கள்ளியை உற்று நோக்கினார். அப்படி ஏதாவது மரக்கலத்தை எதிர்பார்க்கின்றீர்களா
என்று நிலக்கள்ளி கேட்டால், இல்லை, எதிர்பார்க்கவில்லை. முசிறிக்கு ஆபத்தை விளைவிக்க இப்பொழுது அங்குள்ள மூன்று மரக்கலங்களே போதும். எச்சரிக்கையாக நாம் இந்த பகுதியில் உலாவுவோம். எந்த மரக்கலமாவது வந்தால் அதை அழிப்போம், இல்லையில் நாளைக்கு மறுநாள் முசிறி துறைமுகத்தில் நுழைவோம்
என்று கூறிய கடல்வேந்தன்,
உபதளபதி, எனது மரக்கலத்தை அனுசரித்து உன் ஆணையின் கீழ் மூன்று மரக்கலங்களும் இயங்கட்டும், என்னை பின்பற்றி வர வேண்டும். சற்று தள்ளி தள்ளி மொத்தமாக பார்ப்பதற்கு விசிறி போல் வரட்டும்
என்று முத்தரவு இட்டான். நிலக்கள்ளி அவனை பிரமையோடு பார்த்தாள். அர்த்த சந்திர வியூகமாக வர சொல்கின்றீர்களா என்றும் கேட்டாள்.
ஆம் என்று கடல்வேந்தனும் அவளை வியப்பு ததும்பிய விழிகளால் நோக்கி, மரக்கள சாஸ்திரம் படித்திருக்கிறாய் நிலக்கள்ளி
என்று வினவினான் மன நெகிழ்ச்சியால். அவள் உபதளபதி என்பதை மறந்து, படித்திருக்கின்றேன் என்று நிலக்கள்ளி தலை குனிந்து தளத்தின் பலகையை நோக்கினாள். அத்தோடு சொன்னாள், நாம் விசிறிபோல் முசிறி துறைமுகத்தில் நுழைந்தால் அங்குள்ள மற்ற மரக்கலங்கள் நம்மிடம் சிறைப்படும் என்று. முதியவர் மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டார்.
உபதளபதி, உங்கள் வயதுக்கு உங்கள் கடற்போர் அறிவு மிக அதிகம். கடல்வேந்தன் மனத்தையும் முன்கூட்டி புரிந்து கொண்டீர்கள்
என்று பாராட்டவும் செய்தார்.
என் மனத்தை இவள் எப்பொழுதோ புரிந்து கொண்டவள்
என்று உள்ளுர சொல்லிக் கொண்டு கடல்வேந்தன் முதியவருக்கும் மற்றவருக்கும் போக விடை கொடுத்தான்.
உப தளபதி பின்னால் வருவாள் என்று அறிவித்தான்.
நானும் போகின்றேன், இங்கு என்ன வேலை எனக்கு என்று வினவினாள் நிலக்கள்ளி.
இருக்கிறது, சொல்கின்றேன் என்றான் கடல்வேந்தன்.
மற்ற மரக்கல தலைவர்கள் சென்ற பிறகு தளபதி உப தளபதியை அழைத்துக் கொண்டு தமது அறைக்கு சென்றார். கதவு மூடப்பட்டது. அதை பார்த்த ஒரு மாலுமி,
கதவை ஏன் சாத்த வேண்டும்
என்று இன்னொரு மாலுமியை கேட்டான்.
மந்திராலோசனை
என்று இகழ்ச்சியாக சொன்னான் இன்னொரு மாலுமி. மூவரும் மூடிய கதவை நோக்கி மெதுவாக நகைத்தார்கள். ஆனால் தளபதி அறைக்குள்ளே நடந்தது அவர்கள் ஊகித்தது அல்ல. நிலக்கள்ளியின் போர் அறிவை எடை போட்டுக் கொண்டிருந்தான் கடல்வேந்தன். அவள் அறிவின் நுட்பமும் கடல்வேந்தனையே அதிர வைத்தது.
நிலக்கள்ளி, உன்னை உப தளபதியாக்கியதை தவறு. தளபதியாகவே நீ செயல்பட முடியும் என்ற கடல்வேந்தன். உன் காதலை நான் பெற்றது எனது அதிர்ஷ்டம். சில பேருக்கு குருட்டு அதிர்ஷ்டம் என் அடிப்பது உண்டு. அந்த ஜாதகத்தில் சேர்ந்தவன் நான்
என்றும் அவளை பாராட்டினார். இத்தனைக்கும் அவளை தொடவும் இல்லை அவன். அவளே அவனை நோக்கி வந்து தனது இரு கைகளையும் அவன் கழுத்தில் போட்டு வளைத்து தனது இதழ்களை அவனது இதழ்களோடு வலிய பொருத்தினாள்.
இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.